நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் பவித்ரா.
வணக்கம் பவி.
வணக்கம் ரைசல்.
இப்ப இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, சர்வதேச எல்லைகளை திறக்கிறதுல ஆஸ்திரேலியா இப்ப என்ன கொள்கையை கொண்டிருக்குன்னு சொல்லுங்களேன் பவி.
கிட்டத்தட்ட 18 மாதமாக ஆஸ்திரேலியாவில் சர்வதேச எல்லைகள் பூட்டியே இருந்தது என்று சொல்லி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரைசோ. போன மாதம் அரசாங்கம் அறிவித்திருந்தது என்னவென்று சொன்னால், இந்த நவம்பர் மாதத்திலிருந்து சர்வதேச எல்லை தாங்கள் திறக்கப் போகின்றோம் என்று சொல்லி அரசாங்கம் கூறியிருந்தது. ஸோ இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் மற்றும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து, அதாவது டிஜிஏ அப்ரூவ்ட் இல்லை என்டோஸ்ட் வேக்சினில் 2 வேக்சினையும் எடுத்த சிட்டிசன்ஸோ இல்லை ரெசிடென்ட்ஸோ வழக்கம் போல் வெளிநாட்டுக்கு போய் வரலாம். அதாவது இந்த கோவிட் பேண்டமிக் நேரத்தில் வந்து ஆஸ்திரேலியா விட்டு நீங்கள் வழியில் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எக்ஸாம்ஷன் எடுக்க வேணும், அரசாங்கத்திலேருந்து ஒரு எக்ஸாம்ஷன் அப்ளை பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையில்லாமல் இப்போ வழக்கம் போல் அவங்க போய் வரலாம். 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளும் மற்றது மருத்துவ ரீதியாக தாங்கள் வேக்சின் எடுக்க முடியாது என்று இருக்கின்ற சிட்டிசன்ஸ் மற்றும் ரெசிடென்ட்ஸும் அவங்களும் அந்த எக்ஸாம்ஷன் இல்லாமல் போயிட்டு வரலாம். ஆனால் அன்வேக்சினேட்டட் சிட்டிசன்ஸ் ஓ பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து அவங்க வெளியில் போகிறேன்ட்டு சொன்னால் COVID-19 பேண்டமிக்கில் இருந்த அதே மாதிரி எக்ஸாம்ஷன் எடுத்து தான் அவங்க வெளியில் போக முடியும். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் ஆஸ்திரேலியன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ், அவங்களோட இமீடியட் ஃபேமிலிஸ் இன்க்ளூடிங் த பேரண்ட்ஸ் ஆஃப் த ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் ஓ ரெசிடென்ட்ஸ் வந்து, அதாவது அவங்களோட அம்மா அப்பா இவங்க எல்லாரும் ஆஸ்திரேலியாக்குள்ள வரலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ஆஸ்திரேலியா வர்றவங்க எல்லாமே ரெசிடென்ட் சிட்டிசன்ஸ் இல்லை அவங்களோட இமீடியட் ஃபேமிலிஸ். ஆனால் இது வந்து கொஞ்சமாக மாறப்போகுது. அரசாங்கம் வந்து இந்த குவாரண்டைன் ஃப்ரீ ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை சில நாடுகளோட அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு அரசாங்கம் வந்திருக்குது. அதன்படி வந்து ஒரு 1-way ட்ராவல் பபுள் இருக்குது. நியூசிலாண்டில் இருந்து சில ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸுக்கு ஃபுல்லி வேக்சினேட்டட் மக்கள் வரலாம் என்று சொல்லி அது ஏற்கனவே இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு வந்திருக்குது. அரசாங்கம் வந்து சிங்கப்பூரோடையும் இப்படி ஒரு அந்த குவாரண்டைன் ஃப்ரீ ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதாவது நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் நேஷனல்ஸ் வந்து இங்கேருந்து சிங்கப்பூர் போகலாம், இல்லை சிங்கப்பூரியன்ஸ் வந்து இங்கே வரலாம் என்ற மாதிரி. இதே மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ஜப்பான் மற்றும் கொரியா நாடுகளோடையும் தாங்கள் செய்து கொண்டிருப்பதாகவும் அது கிட்டத்தில ஃபார்மலைஸ் பண்ணிடுவோம் என்று சொல்லியும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறாய். ஸோ
டெம்பரரி விசான்னு சொல்கிறோம் இல்லையா, தற்காலிக விசா. இந்த தற்காலிக விசாவோட நிறைய பேர் இப்போ நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் தொடர்பாக அரசோட கொள்கை என்ன கொஞ்சம் விளக்குங்களேன் பபி.
இவர்கள் தொடர்பாக அரசாங்கம் ஒரு ஸ்டேஜ் அப்ரோச் தான் எடுத்திருக்கிறாய். ஸோ பிரதமர் சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், தங்களோட முதல் ப்ரையாரிட்டி வந்து ஆஸ்திரேலிய சிட்டிசன்ஸ், ரெசிடென்ட்ஸ் மற்றும் அவங்களோட குடும்பங்கள் தான். நாங்கள் அதை முதல் எப்படி செய்வோம், எப்படி செல்கிறதுன்றதை பார்ப்போம், அதுக்கு பிறகுதான் நாங்கள் அடுத்த ப்ரையாரிட்டியாக இந்த ஸ்கில் மைக்ரேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி திருப்பி ஆஸ்திரேலியாக்குள்ள கொண்டு வரலாம் என்று தாங்கள் பார்ப்போம் என்ற மாதிரி அவர் கூறியிருக்கின்றார். மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் கேரன் ஆண்ட்ரூஸ் சொல்லியிருக்காங்க என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஃபுல்லி வேக்சினேட்டட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்போம் எதிர்பார்க்கறதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆகவே டெம்பரரி விசா ஹோல்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற அதே சுச்சுவேஷன் தான் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறாய். ஸோ அதாவது அவங்க எந்த நேரமும் ஆஸ்திரேலியா விட்டு வெளியில் போகலாம், அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஷனும் தேவையில்லை அதுக்கு. ஆனால் அவங்க திரும்பி ஆஸ்திரேலியாவில் வர்றேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் தேவை. இன்டர்நேஷ்னல் பார்டர் ரீஓப்பன் பண்ணதில் தங்களை சேர்க்காதது வந்து மிகவும் ஒரு பாதிப்பான நிலைமைக்கு தங்களை தள்ளியிருக்கு என்று சொல்லி நிறைய விசா ஹோல்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம் என்று சொன்னால் அதில் சில மூவ்மெண்ட் இருக்கிறாய். ஸோ அதாவது இந்த வருடம் முடிவுக்குள்ள ஒரு சில ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா மற்றும் சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்துடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த இண்டிவிஜுவல் ஸ்டேட் அவங்களோட பிளானின் படி நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துக்கு 500 மாணவர்களும், விக்டோரியா மாநிலத்துக்கு 120 மாணவர்களும், சவுத் ஆஸ்திரேலியா மாநிலத்துக்கு 160 மாணவர்களும் வரக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது ராய்சோ.
அடுத்து பவி இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தர் வர்றாரு இப்போமே, இப்போ அவர் வரும்போது குவாரண்டைன் கட்டுப்பாடுகளுக்கு அவர் ஆட்பட வேண்டும், உட்பட வேண்டும், அப்படிதானே? இப்போ அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில அரசுகளின் விருப்பம் போல குவாரண்டைன் கட்டுப்பாடுகள் இப்போது உள்ளன, அதை கொஞ்சம் விளக்குங்களேன்.
நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா மற்றும் ACT மாநிலங்கள் வந்து இந்த குவாரண்டைன் கட்டுப்பாட்டை தளர்த்தி இருக்கிறாய். ஸோ அதாவது ஃபுல்லி வேக்சினேட்டட் இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் வந்து இந்த 3 மாநிலத்திலையும் வந்து அவங்க குவாரண்டைன் பண்ண வேண்டிய தேவை இனி இல்லை. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கெல்லாம் அவங்க அந்த பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். மற்றது அந்த குறிப்பிட்ட ஹை ரிஸ்க் ஏரியாவுக்கு அவங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு போகக்கூடாது, அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் போகக்கூடாது. நியூ சவுத் வேல்ஸில் வந்து இறங்கி 7ஆம் நாளில் அந்த டெஸ்ட் எடுக்கணும். விக்டோரியா மாநிலத்தில் நீங்கள் இறங்கி 24 மணித்தியாலத்துக்குள்ளேயும் பிறகு 5லிருந்து 7ஆம் நாட்களுக்கு இடையிலையும் ஒன்று எடுக்க வேண்டும். ACT மாநிலத்தில் வந்து நீங்கள் இறங்கி 24 மணித்தியாலத்தில் எடுக்க வேண்டும், பிறகு 6ஆம் நாள் எடுக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் வந்து தாங்க இந்த குவாரண்டைன் கட்டுப்பாடு வந்து தாங்க வேக்சினேஷன் ரேட்ஸ் தங்களுக்கு கூடின பிறகு தான் தளர்த்துவோம், அது வரைக்கும் குவாரண்டைன் பண்ணத்தான் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் கூடுதலானது வந்து அந்த 90% வேக்சினேஷன் டார்கெட்டை தான் பார்த்துக்கொண்டிருக்காங்க. ராய்ஸில் இந்த குவாரண்டைன் கட்டுப்பாட்டை தளர்த்துறதுக்கு அந்த 90% வேக்சினேஷன் டார்கெட் தங்களுக்கு வேண்டும், அப்போ தான் தங்களோட மாநில மக்களை தாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து பவி, இப்போ கடந்த சுமார் 2 ஆண்டுகளாக இப்போ கோவிட் காலம்னு சொல்லுவோம், இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நேஷனல் கேபினட் அப்படின்னு ஒன்று அமைச்சு செயல்பட்டு வருது தானே, அதாவது அனைத்து மாநில பிராந்திய அரசுகளோட ஃபெடரல் அரசுங்க இணைந்து பல திட்டங்களையும் முடிவுகளையும் இந்த நேஷனல் கேபினட் எடுத்து வருது. இப்போ இந்த நேஷனல் கேபினெட்டுக்கு இனி என்ன நடக்கும்?
நேஷனல் கேபினெட் வந்து இந்த COVID-19 பேண்டமிக்கில் இருந்து டீல் பண்ணுறதுக்கும் மற்றும் மீளறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சு இருக்குது. அது அப்படி வந்தது ஒன்று தான் இந்த நேஷனல் பிளான். குறிப்பாக இந்த டெல்டா வேரியன்ட் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி அதுலேருந்து ஆஸ்திரேலியா மீண்டு கொண்டு வரலாம்ன்றதுக்கு வந்து ஒரு நேஷனல் பிளான் நேஷனல் கேபினெட் ஒத்துக்கொண்டிருந்தது. அந்த பிளான் கீழே வந்து இந்த Phase 3 என்று சொல்லப்படுற, அதாவது 80% மக்கள் வந்து ஃபுல்லாக வேக்சினேட் ஆன இடத்துல வந்து தாங்க கிராஜுவலாக இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வந்து ரீஓப்பன் பண்ணப்படும் வித் சேஃப் கண்ட்ரீஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனல் குவாரண்டைன் அண்ட் ரிடியூஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபுல்லி வேக்சினேட்டட் இன்பவுண்ட் ட்ராவலர் என்று சொல்லி அந்த Phase 3 இருக்கும் என்று சொல்லியும், மற்றது ஸ்டூடெண்ட் மற்றும் எக்கனாமிக் மற்றும் ஹியூமனிடேரியன் விசா ஹோல்டர்ஸ்க்கு உரிய அந்த என்ட்ரி லெவல்ஸ் கூட்டப்படும் என்று சொல்லியும் அந்த நேஷனல் பிளானில் இருந்தது. ஆனால் இந்த நேஷனல் பிளானை வந்து எல்லா மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ணவில்லை. பிரதமர் கூறியிருந்தார் என்று சொன்னால் அந்த இந்த பிளானின் படி அந்த 80% வேக்சினேஷன் ரேட்ஸில் சில மாநிலங்கள் வந்து தங்களோட இன்டர்நேஷ்னல் மட்டும் இல்லாமல் தங்களோட இன்டர் ஸ்டேட் போர்டர்ஸை கூட திறக்காதது வந்து ஹெல்த் வைஸ் மட்டும் இல்லை எக்கனாமிக்கலாகவும் ஒரு மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா வந்து இந்த குவாரண்டைன் கட்டுப்பாடை தளர்த்தியதுக்கும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார். ஸோ அப்படி ஒரு நேஷனல் பிளானை நேஷனல் கேபினட் கொண்டு வந்த இடத்துல மாநிலங்கள் அதை பின்பற்றாமல் எப்படி இருக்கலாம், அதாவது எல்லா மாநிலங்களும் அதுக்கு கட்டுப்படுத்தானே வேண்டும் என்ற மாதிரி சில கேள்விகள் எழுந்திருந்தது. ஆனால் இந்த நேஷனல் கேபினெட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு சட்ட அதிகாரமும் இல்லை, அதுக்கு இட் ஹாஸ் நோ லீகல் பவர்ஸ் அட் ஆல். இது வந்து ஒரு அரசாங்கங்களுக்கு, அதாவது இந்த ஃபெட்ரல் காமன்வெல்த் அரசாங்கத்துக்கும் ஸ்டேட் மற்றும் டெரிட்டரி அரசாங்கங்களுக்கும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி மட்டும்தான். அந்த நேஷனல் பிளானோ இல்லை நேஷனல் கேபினெட் எடுக்கின்ற எந்த முடிவுக்கும் வந்து ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் இல்லை, அதாவது லீகலாக அது என்ஃபோர்ஸபிள் இல்லை. அப்போ இது வந்து ஒரு கலந்து பேசுறதுக்கு ஒரு இடம் மட்டும்தான்ன்ற மாதிரி. அப்போ இந்த கோவிட் பிரச்சனையில இருந்து இப்போ இனி ஆஸ்திரேலியா வந்து கோவிட் நார்மல், அதாவது லைஃப் வந்து கோவிட் நார்மல் என்ற இதுக்கு வரும் என்ற இடத்துல வந்து இந்த நேஷனல் கேபினட் எதிர்காலம் அப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி கனவேருக்கு வந்திருக்கிறாய். ஸோ சில பேர் சொல்கிறாங்க என்னென்னு தொடர்ந்து இருக்கும், ஆனால் சில நேரம் வேறு ஒரு வித்தியாசமான வடிவில் இருக்கலாம். அதாவது நாங்கள் அதில் முன்னோடியாக இருந்த கோவாக பார்க்கும்போது அரசாங்கங்களுக்குள்ள இப்படி ஒரு அவங்க சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை தான். ஆகவே நேஷனல் கேபினட் இருக்கும் சில நேரம் வேறு வடிவில் இருக்கலாம் என்று சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்னென்று சொன்னால் குறிப்பாக டிரான்ஸ்பேரன்சி சம்மந்தமாக நிறைய கேள்விகளை எழுப்புது என்று சொல்லியும் சில பேர் சொல்கிறாங்க. ரொம்ப பேர் போன ஒரு கிரிட்டிக் மிஷல் கிராட்டன் என்று சொல்லப்படுறவங்க சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், இது காமன்வெல்த் மற்றும் மாநில அரசாங்களுக்கு இருக்கிற உறவை வந்து மாறித்தான் இருக்கிறது, அது மாறப்படும் மாறி இருக்க போகுது இனிமேல், ஆனால் அது எப்படியாக இருக்கும் என்னவாக இருக்கும் என்று சொல்லி தெளிவாக தெரியவில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க.
மிக நன்றி பவி, மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ராய்சோ.
படைத்தவர் பவித்ரா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.